அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதல் செய்தி அறிக்கை பின்னர் செய்தி அரங்கில், படகில் வந்த மேலும் ஒரு தொகுதி இலங்கையர்களை ஆஸ்திரேலியா திரும்ப அனுப்பியிருப்பது குறித்த செய்திகள், இலங்கையில் ஒரு மாதம் முன்பு ஏற்பட்ட மண் சரிவில் பாதிக்கப்பட்டோர் உணவு உதவி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டது குறித்த தகவல்கள்,
அவர்கள் கைவிடப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படவில்லை, அதனால் நேற்றிலிருந்து மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். இன்று மீறிவத்தை சம்பவம் நடந்து 30ஆவது நாள், இன்றைய நாளிலும் அந்த உண்ணாவிரதம் தொடர்ந்தது.
பாதிக்கப்பட்டோரின் குறைகள் தொடர்பாக அமைச்சர் செந்தில் தொண்டமான் நமக்களித்த செவி, விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு பயங்கரவாத இயக்கமே என்று சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குஷ்பு தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள்,
தீவிரவாதிகளுக்கு எதிராக நாங்கள் நிற்போம் கடைசி மூச்சு வரை வரைக்கும், we will protest against terrorism.
You mean to say anything is a terrorist organization?
Yes, definitely. Anybody who claims a life of an innocent person is definitely a terrorist.
நைஜீரியாவில் நேற்று இடம்பெற்ற தாக்குதல் குறித்த கூடுதல் விவரங்களும், உங்கள் கருத்துக்களை ஏந்தி வருகின்ற நேயர் நேரமும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
எகிப்தில் 2011 ஆண்டின் அரபு வசந்த புரட்சியின் போது நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்பட்டது சம்பந்தமாக மறு வழக்கை எதிர்கொண்டு வந்த முன்னாள் எகிப்து அதிபர் ஹோஸ்னி முபாரக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளும் தற்போது கைவிடப்பட்டிருக்கின்றன.
The court dismisses criminal charges against Mohammad Hosni Mubarak in connection
Mubarak aachin mootha paadhugaappu adhigaargal palarum kooda nirabaraadi ena tharpodu arivikkapattirukkinrar. Hosni Mubarak meedhu kutram urudhi seiyappattu 2 aandugalukku munnar avarku aayil thandanai vidhikkapattirundathu. ஆனால் வழக்கு நடத்தப்பட்டிருந்த முறையில் சில பிழைகள் இருப்பதால் மறு விசாரணை செய்யப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. முபாரக் மற்றும் அவர் மகனுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளும் தற்போது கைவிடப்பட்டிருக்கின்றன.
அதேவேளை நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை வரவேற்று குதூகலித்த முபாரக்கின் ஆதரவாளர்கள் வெளியே தெருக்களிலும் கொண்டாடினார்கள். முபாரக்கை தேசிய வீரர்களாக அவர்கள் விவரித்தார்கள். ஆனால் அதற்கு அண்மையாக போராட்டத்தில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்களின் கூட்டமன்றம் காணப்பட்டது. அவர்கள் பெரும் வேதனையிலும் விரக்தியிலும் காணப்பட்டார்கள். பலரது கொலைக்கு காரணமான அவர் பொறுப்பு கூற வேண்டும் என்று அவர்கள் ஒருவர் தெரிவித்தார்.
சிரியாவில் கொபானே நகரின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறுவதற்காக நடந்து வருகின்ற மோதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. துருக்கியுடனான எல்லை அருகே குர்து நிலைகள் மீது வெடிமருந்து நிரப்பப்பட்ட ஒரு வாகனத்தை தற்கொலை குண்டுதாரி ஒருவர் ஓட்டி வந்து வெடிக்கச் செய்த தாக்குதலை இஸ்லாமிய அரசு அமைப்பு நடத்தியிருக்கிறது. துருக்கிய பக்கத்திலிருந்து குண்டுதாரி வந்ததாக குர்தினத்தார் கூறுகின்றனர். ஆனால் துருக்கியர்கள் இதனை மறுக்கின்றனர். நகரின் மற்ற இடங்களிலும் மோதல்கள் வெடித்திருக்கின்றன. இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகள் வேறு இடங்களிலும் தற்கொலை தாக்குதல்களை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குர்தினத்தார் கொபானேவை இழந்து விடாமல் இருப்பதற்காக அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச கூட்டணி படைகள் வான் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றனர்.
தாய்வானில் தமது கட்சியின் சீன ஆதரவு கொள்கைக்கான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பாக பார்க்கப்படுகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் தமது கட்சி மிகவும் மோசமான அளவுக்கு குறைவான வாக்குகளை பெற்றிருப்பதற்கு தாய்வானின் அதிபர் மா ஜிங்ஜியோ அவர்கள் மன்னிப்பு கோரியிருக்கின்றார். தலைநகர் தாய்பே உட்பட பல நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் தேசிய கட்சி தனது கட்டுப்பாட்டை இழந்திருக்கின்றது. இதனால் அந்த தீவின் பிரதமர் ஜியாங் ஜி ஹோ அவர்கள் ராஜினாமா செய்த நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. தாய்வானை தனது ஒரு பகுதியாக கருதுகின்ற சீனாவுக்கு நெருக்கமாக அந்த நாட்டை கொண்டுவரும் வகையிலான வணிகக் கொள்கைகளை அதிபர் மா கடைபிடித்து வந்தார். இது தன்னைத்தானே 60 வருடங்களாக ஆண்டு வருகின்ற அந்த நாட்டின் பலருக்கு கவலையை தந்திருக்கின்றது.
சீனாவின் மேற்கில் இருக்கின்ற கொந்தளிப்பான ஷின்ஜியாங் மாகாணத்தில் பயங்கரவாத தாக்குதல் என்று வர்ணிக்கப்படும் ஒரு சம்பவத்தில் 15 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் டசனுக்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் அந்நாடு கூறுகிறது. ஷாச்சே என்ற பகுதியில் வீதியில் சென்ற மக்கள் மீது ஆயுததாரிகள் கத்தியால் குத்தியதாகவும் குண்டுகளை வீசியதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இறந்தவர்களில் 11 பேர் தாக்குதலை நடத்தியவர்கள் என்று அதிகாரிகள் கூறினர். ஷின்ஜியாங்கை பிளவுபடுத்த வேண்டும் என்று கோரி வீகர் இன தீவிரவாதிகள் தாக்குதல்களை நடத்தி வருவதாக சீன தலைவர்கள் பழி சுமத்துகின்றனர். ஆனால் எல்லைப் பகுதியில் அடக்குமுறை கொள்கைகளை சீன அரசு கடைபிடிப்பதால் தான் வன்முறை அதிகரித்திருக்கிறது என வீகர் இனத்தார் பலர் கூறுகின்றனர்.
பிரிட்டனில் அடிமை நிலையில் வைக்கப்பட்டிருப்பவர்கள் எத்தனை பேர் என்பது குறித்த சமீட்சையை பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சு முதல் தடவையாக வெளியிட்டிருக்கின்றது. முன்னர் நம்பப்பட்டதை விட 4 மடங்கு அதிகமாக கடந்த வருடத்தில் 10,000 முதல் 13,000 பேர் வரை அடிமைகளாக இருக்கலாம் என்று அது மதிப்பிட்டிருக்கின்றது. துஷ்பிரயோகத்தின் அளவு என்பது உண்மையில் அதிர்ச்சியை தருவதாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் தெரேசா மே கூறியிருக்கின்றார். பெருமளவிலான பாதிக்கப்பட்டவர்கள் விவசாயத்திலும் மீன்பிடி படகுகளிலும் பாலியல் தொழிலாளர்களாகவும் அல்லது வீட்டு வேலை செய்பவர்களாகவும் இருக்கின்றார்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். எகிப்தின் முன்னாள் அதிபர் ஹோஸ்னி முபாரக் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் கைவிடப்பட்டது குறித்த செய்தியறிக்கையில் கேட்டீர்கள். இது குறித்து பிபிசியின் பால் ஆடம்ஸ் அவர்களின் செய்திக்குறிப்பை தமிழ் தருகிறார் சீவகன்.
சிறை தண்டனையையும் அவமானத்தையும் அனுபவித்து வருகின்ற எகிப்தின் 86 வயதான முன்னாள் தலைவரின் 1 வருடகால வழக்கு எதிர்பாராத திருப்பத்தை எட்டியிருக்கின்றது. 2011 ஆர்ப்பாட்டங்களின் பொழுது ஆட்களை கொண்டதான வழக்கில் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது. நீதிமன்றத்தில் இருந்த ஹோஸ்னி முபாரக்கின் ஆதரவாளர்களுக்கு இது குதூகலத்தையும் ஆறுதலையும் கொடுத்திருக்கின்றது. முன்னாள் உள்துறை அமைச்சர் மற்றும் 7 பாதுகாப்புத்துறை தளபதிகளும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முபாரக்கின் 2 மகன்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளும் ரத்து செய்யப்பட்டன. அவரது சட்டத்திறனிகள் தீர்ப்பை வரவேற்றனர். ஆனால் ஏற்கனவே இன்னும் ஒரு ஊழல் வழக்கில் 3 வருட சிறையை அனுபவிப்பதால் முபாரக் தொடர்ந்தும் சிறையில் இருப்பார். நீதிமன்றத்துக்கு வெளியேயும் அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடினார்கள். எகிப்திய மக்கள் அனைவரும் உன்னை விரும்புகின்றார்கள், உன்னை எவராலும் அகற்ற முடியாது என்கின்றார் அவருக்கு ஆதரவான இந்த பெண். ஆனால் மறுபுறமோ அழும் குரல்கள். அந்த போராட்டத்தில் தமது உறவினர்களை இழந்தவர்கள் தீர்ப்பால் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். தமது பிள்ளைகளின் இறப்புக்கு முபாரக் தான் காரணம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆண்டவன் உங்கள் அனைவரையும் தண்டிப்பார் என்று கூறுகின்ற இவரோ, நீங்கள் எங்கள் ஆட்களை கொண்டு விட்டீர்கள், எங்கள் கனவுகளை கொண்டு விட்டீர்கள், இந்த தீர்ப்பு தவறானது என்று குறிப்பிடுகின்றார். முபாரக்கின் சகாப்தம் என்பது இங்கு ஒரு கடந்த காலமே பொழுது. ஆனால் அவரது வீழ்ச்சிக்கு பின்னரான எகிப்தின் அழிவுகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இதுவும் ஒரு உணர்வுபூர்வமான நாள் தான்.
நைஜீரியாவில் உள்ள மசூதி ஒன்றில் நேற்று ஜும்மா தொழுகையில் நடைபெற்ற தாக்குதலில் 81 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது. தாக்குதல் குறித்த விவரங்களை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நைஜீரியாவில் வடக்கே கானோ நகரில் நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது முஸ்லிம் பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற தாக்குதலில் குறைந்தது 81 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ரோய்டர்ஸ் செய்தி நிறுவனம் கூறுகிறது. எனினும் 92 பேரின் சடலங்களை தான் எண்ணியிருப்பதாக அங்கிருக்கின்ற AFP செய்தியாளர் கூறுகின்றார். முதலாவது குண்டு காரொன்றில் வைக்கப்பட்டு தொழுகை நடத்தி கொண்டிருந்த மக்களை நோக்கி ஓட்டி வரப்பட்டு வெடிக்க வைக்கப்பட்டிருப்பதாக சில தகவல்கள் கூறுகின்றன.
In the afternoon, during the normal Friday prayer time, there was a bomb blast.
வளமையான வெள்ளிக்கிழமை தொழுகை நேரத்தின் போது குண்டொன்று வெடித்தது. அப்போது மக்கள் அங்கிருந்து தப்பி வெளியில் வர முயன்ற போது 2வது 3வது குண்டுகளும் வெடித்தன. வெளியிலும் சில ஆயுததாரிகள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களும் மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். அங்கிருந்த சிறுவர்களையும் வயது முதிர்ந்த பெண்களையும் மீட்பதற்கு மற்றவர்கள் முயன்றார்கள். போலீசார் தாமதமாகி அங்கு வந்தார்கள் என்று இந்த சம்பவங்களை நேரில் கண்டவர்களில் ஒருவரான முகமது பெல்லோ பிபிசியிடம் கூறினார். இமாம் தொழுகையை ஆரம்பித்த போது பள்ளிவாசலுக்குள் கார் ஒன்று ஓட்டி வரப்பட்டது. அங்கிருந்தவர்கள் காரை தடுத்து நிறுத்த முற்பட்ட போது காரில் இருந்தவர் குண்டை வெடிக்க வைத்தார் என்றும் இன்னொருவர் பிபிசியிடம் கூறினார். ஆயுததாரிகளில் 3 அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கான பொறுப்பாளிகளை தேடிப்பிடிப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அதிபர் குட்லக் ஜொனாத்தன் கூறியிருக்கிறார். பொது எதிரியை எதிர்த்து போராடுவதற்காக நைஜீரிய மக்கள் ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். போக்கோஹராம் இஸ்லாமிய ஆயுத குழு மீது அதிகாரிகள் குற்றஞ்சாட்டுகின்ற இந்த தாக்குதலில் 100 காயமடைந்திருக்கின்றனர். எனினும் இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு அமைப்பும் இதுவரை உரிமை கோரவில்லை. தாக்குதல் நடந்திருக்கின்ற கானோவின் மத்திய பள்ளிவாசலில்தான் உள்ளூரில் செல்வாக்குமிக்க முஸ்லீம் ஆட்சித்தலைவரான கானோ எமீர் வளமையில் தொழுகை நடத்தி வந்திருக்கிறார். போகோ ஹராமுக்கு எதிராக மக்கள் ஆயுதம் தூக்க வேண்டும் என்று அவர் அண்மையில் அறிவித்திருந்தமைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று அபுஜா நகரில் இருக்கின்ற பிபிசியின் வில் ரோஸ் கூறினார். சுன்னி இஸ்லாமிய குழுவான போகோ ஹராம் 2009 ஆண்டிலிருந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த ஆண்டில் மட்டும் 2000 அதிகமான மக்களை இந்த அமைப்பு கொன்றிருப்பதாக மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. போனோ மாநிலத்தில் உள்ள சிபோக் என்ற கிராமத்திலிருந்து 200 பள்ளி சிறுமிகளை போகோ ஹராம் இந்த ஆண்டு கடத்தி சென்ற சம்பவம் சர்வதேச மட்டத்தில் எதிர்ப்பு அலைகளை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் பதுளை மாவட்டத்தில் மீரியாபெத்தை என்ற தேயிலை தோட்ட குடியிருப்பு மண்சரிவில் புதையுண்டு இன்றுடன் 1 ஆகிறது. இந்த மண்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் கவலைக்குரிய நிலையில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுபற்றி மலைய சமூக ஆய்வு மையத்தின் இணைப்பாளர் அழுத்தந்த எம் சக்திவேல் அவரிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
அதாவது நேற்று காலையில் அங்கிருந்த ராணுவம் உடனடியாக கருதியாக கூறியிருக்கின்றது, எங்களுடைய பணிகள் முடிந்து விட்டன, நாங்கள் போகின்றோம் என்று. எனவே மக்களை எந்தவிதமாக ஆயத்தப்படுத்தாத நிலையிலே அவர்கள் கைவிடப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படவில்லை. அதனால் நேற்றிலிருந்து மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். இன்று மீறிபத்திய சம்பவம் நடந்து 30 நாள். இன்றைய நாளிலும் அந்த உண்ணாவிரதம் தொடர்ந்தது. எனவே நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு போராட்டத்தின் இறுதியிலே செந்தி தொண்டமான் வந்திடத்திலே வருகை தந்தார். அந்த வருகை தந்த போது அந்த இடத்திலே நடந்த சம்பாஷணை அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்கவில்லை. ஆனால் மக்களுடைய நிலைமை கருதி நாங்கள் போராட்டத்தை நிறைவு செய்தோம். மக்கள் தொடர்ந்து அந்த இடத்திலே உணவை தாங்க சமைக்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல செய்தி. என்னால் இவ்வளவு காலமும் ராணுவம் சமைத்துக் கொடுத்து கொண்டிருந்தது, இப்போது மக்கள் தங்களுடைய உணவை தயாரிக்க ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த மக்கள் எப்படியான ஒரு நிலையில் இப்போது இருக்கிறார்கள்?
மிகவும் கவலைக்கிடமானது. அவர்கள் கைவிடப்பட்டிருக்கின்றார்கள். அரசியல் வகையிலே கைவிடப்பட்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்தினால் கைவிடப்பட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய எதிர்காலம் என்ன என்று தெரியாத நிலையிலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து அங்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்கள் பழைய ஃபேக்டரியிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு அறையிலே 2-3 குடும்பங்கள் தங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இடவசதி போதாது. அவர்கள் நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் சுகாதாரத்துக்கு பங்கு விளைவிக்கலாம். எனவே அந்த இடம் உடனடியாக மாற்றப்பட வேண்டும்.
இந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்ற உழுதுணி போன்ற அடிப்படை பொருட்கள் கிடைக்கின்றனவா?
இவர்களுக்கு உணவு கிடைக்கின்றது, உடைகள் கிடைக்கின்றன. ஆனால் இவர்கள் மகிழ்ச்சிகரமாக இல்லை என்பதுதான் பெறக்கூடிய முக்கியமான விடயம். உணவும் உடையும் அல்ல இங்கு முக்கியமானது, சுதந்திரமான வாழ்வு. அந்த இடத்திலே ராணுவ மயமாக இருக்கின்றது. எனவே இந்த ராணுவ அமைப்புக்குள்ளே அவர்கள் மகிழ்ச்சியை வாழ்கின்றார்கள்.
ராணுவம் சமைக்கின்ற தேவைக்காக அங்கு இருந்தது. அந்த ராணுவம் அங்கிருந்து இப்போது வெளியேறிவிட்டது. இப்படியான சூழ்நிலையில் தொடர்ந்தும் அங்கு ராணுவம் இருப்பதாக கூற முடியாது.
முழுமையாக வெளியேறவில்லை. அவர்கள் சமைக்கின்ற பணியிலிருந்து மட்டும்தான் விலகி இருக்கின்றார்கள். அந்த தற்காலிக முகாமிலே நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வருகின்ற போது ராணுவம் இருக்கின்றது வாயிலே காவலுக்கு. எனவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இங்கு சிவில் நிர்வாகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அங்குள்ள மக்கள். அப்போதுதான் அவர்கள் ஒரு முழுமையான சந்தோஷத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும், எதிர்காலத்தை திட்டமிடக்கூடியதாக இருக்கும்.
தற்காலிகமாகத்தான் இந்த மக்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அரசு தரப்பு மற்றும் அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள்.
ஆனால் இவர்களுக்கு எங்கு காணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எப்படிப்பட்ட காணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்கள் இன்னும் மக்களுக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, இந்த மக்களுக்கு எத்தனை பேர் காணி கொடுக்கப்படவிருக்கின்றது இந்த விடயம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. இந்த வீட்டினை யார் கட்டப்போகின்றது என்று தெரியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வீடு அவர்கள் சொந்தமானது, அதே போன்று காணி அவர்கள் சொந்தமானது. அவர்கள் கிடைக்கின்ற காணி, அவர்களுக்காக கட்டப்படவிருக்கின்ற வீடு யாரால் எப்படி எப்போது கட்டப்படவிருக்கின்றது, எவ்வளவு பணம் செலவழிக்கப்படவிருக்கின்றது என்ற விவரங்கள் அவர்களுக்கு தெரிய வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கென்று வெளிநாட்டிலிருந்து பணம் வந்திருக்கின்றது கூறப்படுகின்றது. அந்த பணம் எவ்வளவு வந்திருக்கின்றது, இது யாரும் அவர்கள் கூறாமல் இருக்கின்றார்கள். இது ஏன்? அவர்கள் யாரும் மற்ற அனாதைகளா, இந்த நாட்டின் பிரஜைகள் இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி.
மலையக சமூக ஆய்வு மையத்தின் இணைப்பாளர் அழுத்தந்த எம் சக்திவேல். மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை சேர்ந்த ஊவா மாகாண சபையின் அமைச்சர் செந்தில் தொண்டமான் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நாங்க போனேன் கிளம்புறோம். உங்களோட 30 சாமி கும்பிட்ற நிகழ்ச்சி இருந்துச்சு, அது கலந்துக்கு போனேன். அப்ப அவங்களுக்கும் அங்க இருக்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருந்துச்சு, எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கும். என்னன்னா, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இலவசமா நாங்க வந்து சாப்பாடுக்கு தேவையான உணவுகள் அதெல்லாம் கொடுக்குறோம். 1 வந்து ஆர்மி வச்சு குக் பண்ணி கொடுத்தோம் ஸ்கூல்ல இருக்கும்போது. இப்ப அவங்க எல்லாம் இண்டிபெண்டன்டா ஃபேக்டரிக்கு கொண்டு போய் அந்த ஃபேக்டரியில தனித்தனி ரூம்ஸ் மாதிரி, அபார்ட்மெண்ட் ஸ்டைல ரூம்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபேக்டரியில செஞ்சிருக்கோம். அங்க தங்குற இடத்துல ஆர்மி வந்து 1 அவங்க செஞ்ச ஹெல்ப்புக்கு போக, நிறைய இடங்கள்ல தொடர்ந்து ஸ்லிப்ஸ் போனால ஆர்மியோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை இருக்கனால ஆர்மி அங்க இருந்து வித்ட்ரா பண்றாங்க. எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுக்காம இருந்திருக்காங்க போல இருக்கு. அந்த ஃபுட்டை கலெக்ட் பண்ணி குக் பண்ணி கொடுக்கறதுல ஃபுட்டை ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல, அந்தந்த 78 ஃபேமிலி கையில கொடுத்து அவங்களே குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறதுக்கு.
இப்ப இதுவரை காலமும் ராணுவம் தான் இந்த மக்களுக்கு உணவு வசதி ஏற்படுத்தி கொடுத்தது. ஏன் ராணுவம் இப்போது பின்வாங்கியிருக்கு?
ஏஜி கொடுத்தாங்க, ராணுவம் குக் பண்ணாங்க.
என்ன காரணத்துக்காக அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார்கள்?
ஒன் மந்த் ஆயிடுச்சு இல்ல. ராணுவம் வந்து ராணுவ வேலை வந்து குக்கிங் வேலை கிடையாது, அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஹெல்ப் தான் பண்ணாங்க. நம்ம ராணுவத்தை ரிக்வெஸ்ட் பண்ணோம், 1 மந்த் நீங்க எங்களுக்கு குக் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுங்க.
அப்ப ராணுவம் பின்வாங்கினதுக்கு பிறகு யார் அப்ப அவர் அந்த மக்களுக்கு சமைத்து கொடுப்பது?
அவங்கதான் அவங்களுக்கே சமைச்சுக்கணும்.
அதுக்குரிய வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துக்கப்பட்டிருக்கா?
அதுக்குள்ள வசதிகள் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு குறைவா இருக்குதுன்னு தெரிவிச்சாங்க இன்னைக்கு. அப்ப நான் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொன்னேன், அந்த வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உதாரணத்துக்கு இன்னொரு 1 மந்தோ 2 மந்தோ அவங்க தனிப்பட்ட வீடுகள் போறதுக்கு, அது வரைக்கும் எஸ்டேட் மேனேஜ்மெண்டோட பொறுப்பு குக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்ப எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னைக்கு வரைக்கும் எடுக்காம இருந்தனால்தான் மக்களுக்கும் அந்த எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் முரண்பாடு இருக்கு. இன்னைக்கு கூப்பிட்டு கொண்டு போய் எஸ்டேட் மேனேஜையும் வர சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுல இருக்க 10 பேரை எடுத்து அவங்க குக்கிங்க்கு அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணி மத்தியானத்துல இருந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஊவா மாகாண சபை அமைச்சர் செந்தில் தொண்டமான். ஆஸ்திரேலியா இலங்கையிடம் 37 தஞ்ச கோரிக்கையாளர்களை ஒப்படைத்திருக்கிறது என்பதை ஆஸ்திரேலிய குடியுறவு அமைச்சர் ஸ்காட் மோரிசனின் அலுவலகம் உறுதி செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. நவம்பர் 15 கொக்கோஸ் தீவுக்கு வடக்கே நடுக்கடலில் தடுக்கப்பட்டிருந்த இலங்கையர்கள் 38 பேரிடமும் கடலில் வைத்தே தஞ்ச கோரிக்கை விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும், மேலதிக விசாரணைக்காக ஒருவரை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்கள் இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டை விட்டு சட்டவிரோதமான முறையில் வெளியேற்றி சென்றதாக இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்ட 37 பேரும் விசாரிக்கப்பட்டு வருவதாக இலங்கை காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கின்றார். கடலில் வைத்தே தஞ்ச கோரிக்கையாளர்களை திரும்ப அனுப்புகின்ற ஆஸ்திரேலியா நடவடிக்கைகளை சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் விமர்சித்திருக்கின்ற பின்னணியில் ஆஸ்திரேலியா தற்போது தஞ்ச கோரிக்கையாளர்களை இலங்கையிடம் ஒப்படைத்திருப்பது பற்றி ஆஸ்திரேலிய தமிழர் பேரவையின் அமைப்பின் சார்பில் பேசவல்ல பால விக்னேஸ்வரனும் கேட்டார் சாதாத்.
இது ஆஸ்திரேலியா முதல் தடவையாக செய்கிற விடயம் அல்ல என்பதை நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும். பொருள கோரிக்கையாளர்கள் அல்லது தஞ்ச கோரி வருகிற அகதிகளை இந்த நாட்டில் குடியேற்ற மாட்டாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த அணுகுமுறை சரியா என்ற கேள்விக்கு எங்கள் கருத்து என்று பார்க்கும் இடத்து, ஒருவர் தாம் அகதி என்று சொல்லும் இடத்து சர்வதேச உளமியங்களுக்கும் நியமங்களுக்கும் இணங்க அந்த அகதி என்ற கோரிக்கையை பெற்றுக்கொண்டு அதை உரிய முறையில் பரிசீலித்து ஒரு சரியான முடிவை எடுத்து அவர்கள் மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும்.
சர்வதேச கடல் பரப்பிலேயே இவர்களை நாங்கள் விசாரித்ததாக ஆஸ்திரேலியா சொல்கிறது.
அவர்களை கடலில் வைத்து விசாரிக்க கூடாது என்று சர்வதேச நியமங்கள் சொல்லுகின்றன. குறிப்பாக அவர்கள் நீண்ட பயணத்தின் பின் சிரமப்பட்டிருப்பார்கள் என்பது ஒன்று, அவர்களுக்கு உரிய முறையிலான சட்ட ஆலோசனைகளோ சட்ட உதவியோ கிடைக்காது என்பது இரண்டாவது, தகவல்களை பெற்றுக் கொள்கிறதுக்குரிய வசதிகள் இல்லை என்பது மூன்றாவது, மேலும் மொழிபெயர்ப்பு சார்ந்த விடயங்கள் தெளிவாக இராது என்பது இன்னொன்று. இது தவிர விசாரணை என்பது ஒரு சிக்கலான இடத்தில் விசாரிக்கப்படும் போது அவர்களால் உரிய பதில்களை சொல்ல முடியாது என்பதால் அவர்களை ஆற்றுப்படுத்தி உரிய முறையில் கேள்விகளை கேட்க வேண்டும் என்பது சர்வதேச நியமம். அதை ஆஸ்திரேலியா செய்யவில்லை என்பதை தொடர்ந்தும் இந்த சர்வதேச அமைப்புகள் சுட்டிக்காட்டி வருகின்றன என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் கடலில் வைத்து விசாரிப்பது என்பது ஒரு பாசாங்கு அல்லது ஒரு முறையற்ற விடயம் என்பதை ஆஸ்திரேலிய தமிழர் பேரவை உறுதியாக மீண்டும் சொல்ல விரும்புகிறது.
ஏற்கனவே நீங்கள் தாக்கல் செய்த வழக்கில் அகதிகளாக தஞ்சம் கோரி வந்தவர்களுக்கு 72 மணி நேர முன்னறிவிப்பு இல்லாமல் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற முடியாது இல்லை திருப்பி அனுப்ப முடியாது என்கிற ஒரு உத்தரவை நீதிமன்றம் வழங்கியிருந்தது. ஆனால் எதிர்காலத்தில் வருபவர்களை கடலிலே வைத்து விசாரித்து திருப்பி அனுப்பக்கூடாது என்ற அந்த கொள்கை முடிவில் வந்து நீதிமன்றத்தின் தீர்ப்பு எந்த வகையிலும் தலையிடவில்லை தானே?
இவர்களை நடுக்கடலில் தடுத்து வைத்து பின்னர் கொக்கோஸ் தீவுகளுக்கு கொண்டு வந்து இங்கே பெருநில பரப்பில் கேர்டின் முகாமுக்கு கொண்டு வந்த போது ஆஸ்திரேலிய அரசாங்கம் இந்த அகதிகளுக்கான சட்டத்தரணிகளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி 72 மணி நேர எழுத்து மூல அறிவித்தல் இல்லாமல் இவர்களை இந்த நாட்டை விட்டு அல்ல வேறொரு இடத்துக்கு மாற்ற மாட்டோம் என்பது, அது ஒரு சட்டபூர்வமானதாக இல்லாத போதிலும் அதை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விடயம். அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு அவர்களை சர்வதேச கடற்பரப்பில் பிடித்தது, அவர்களது விருப்பத்துக்கு மாறாக தடுத்து வைத்தது, அவர்களது சம்மதம் இல்லாமல் இன்னொரு நாட்டுக்கு அனுப்பியது, இந்த 3 விடயங்களும் தவறு என்ற அடிப்படையிலும் இதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அவர்களது சிரமத்துக்கு நட்டுகடு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் வெற்றி கிடைத்தாலும் கூட இவர்கள் அதே தீர்மானத்தை புதிதாக வருபவர்களுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கடமை கிடையாது. அவர்களுக்கு எதிராக இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் என்ற நிலைமை காணப்படுத்துவதையொழிய இப்போது செய்தது போல யாருக்கும் சொல்லாது காதும் காதும் வைத்ததாக நடுக்கடலிலேயே தடுத்து அங்கேயே விசாரித்து அல்லது விசாரணை செய்ததாக சொல்லிக்கொண்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது என்பதும் இலங்கை அவர்களை ஏற்றுக்கொண்டு உள்ளே விடுவது அல்லது இன்னொரு முறை தாங்கள் தடுத்து வைப்பது என்பதையும் தொடர்ந்தும் ஒரு பிரயாண விடயமாகவே எல்லோராலும் பார்க்கப்படுகிறது.
ஆஸ்திரேலிய தமிழர் பேரவையின் பால விக்னேஸ்வரன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய கண்ணோட்டம். விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு தீவிரவாத இயக்கம்தான் என்று சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருக்கின்ற பிரபல நடிகை குஷ்பு தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் காங்கிரஸ் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைமையகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மாநில காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சமீபத்தில் காங்கிரஸில் இணைந்த குஷ்புவும் உடனிருந்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் முதலில் பேசிய இளங்கோவன், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதியை குறைத்தது குறித்தும் அதிக விலைக்கு மின்சாரத்தை தமிழக அரசு வாங்குவது குறித்தும் தனது கண்டனத்தை தெரிவித்தார். GK வாசன் வெள்ளிக்கிழமையன்று துவக்கியிருக்கும் புதிய கட்சி குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, மூப்பனார் நாட்டுக்கு என்ன செய்தார் என்பதை அவரது மகன் வாசன் சொல்லட்டும் என்று கூறினார்.
காமராஜருடைய தியாகம் என்பது ஊரறிந்தது. 10 வருடம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் 9 வருடம் சிறைச்சாலைகளில் இருந்திருக்கின்றார். சுதந்திர போராட்டத்திற்கு போராடி
இதற்கு பிறகு செய்தியாளர்கள் குஷ்புவிடம் கேள்விகளை எழுப்பினர். தான் காங்கிரஸில் சேர்ந்தது குறித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட குஷ்பு, ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் காங்கிரஸ் குறித்து பல தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் தாங்கள் தீவிரவாதத்திற்கு மட்டுமே எதிரானவர்கள் என்றும் தெரிவித்தார். அப்போது புலிகள் இயக்கம் பயங்கரவாத இயக்கமா என ஒரு செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு, நிச்சயமாக பயங்கரவாத இயக்கம்தான் என்று குஷ்பு பதிலளித்தார்.
டெரரிசம் தீவிரவாதிகளுக்கு எதிராக நாங்கள் நிற்போம், கடைசி மூச்சு வரை வைக்கும். We will protest against terrorism.
You mean to say entity is a terrorist organization?
Yes, definitely. Anybody who claims a life of an innocent person is definitely a terrorist.
குஷ்பு இவ்வாறு கூறியதை அடுத்து உடனடியாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிவுக்கு வந்தது.
செய்தியளித்தவர் முரளிதரன். இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஒரு தோட்டம் முதலாளியை கொலை செய்ததை அடுத்து அங்கே பெருந்தோட்டத்துறையில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. சம்பள பிரச்சினை காரணமாகவே இந்த கொலை நடந்திருக்கிறது. டார்ஜிலிங் டீ போன்ற வகைகள் உலக பிரசித்தி பெற்றவை. ஆனால் அங்கே உள்ளூர் சந்தைக்கான தேயிலைகள் சமவெளியில்தான் தயாராகின்றன. அங்கே நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. BBCயின் சஞ்சய் மஜும்தார் வழங்கும் குறிப்பை தமிழ் தருகிறார் சிவகன்.
அழகான ரம்மியமான காட்சியுடன் காணப்படும் தேயிலை தோட்டங்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரிட்டிஷ்காரர்களே இமாலயத்துக்கு கீழே சமவெளியில் தேயிலையை பயிரிட்டார்கள். ஒரு காலத்தில் வெற்றிகரமாக இருந்த தேயிலை தொழில்துறை இன்று நலிந்து பெரும் பிரச்சனையை எதிர்கொள்கின்றது. சம்பவம் நடந்த சோனாலி தேயிலை தோட்டம் மயான அமைதியில் இருக்கின்றது. கடந்த வாரம் இதன் உரிமையாளரை பங்களாவில் இருந்து வெளியே இழுத்து வந்த தொழிலாளர்கள் தேயிலை செடிகளின் மத்தியில் அடித்து கொலை செய்தார்கள்.
அலுவலகத்தில் இருந்த அவரை இழுத்து வந்து அடுத்த தேயிலை பிரிவுக்கு கொண்டு சென்றார்கள். கற்களால் அடித்தார்கள், தலை உடைந்தது, அவர் இறந்து போனார்
என்றார் முதலாளிமார் சம்மேளனத்தைச் சேர்ந்த ஒருவர். சம்பள பிரச்சனையால் தான் இந்த வன்முறை வெடித்தது. பல தோட்ட தொழிலாளர்களை போலீசார் கைது செய்ய எங்கும் பதட்டம் நிலவுகின்றது.
நூலில் ஆடுவதற்கு நாங்கள் என்ன பொம்மைகளா? 6 மாதத்துக்கு 1 தடவைதான் எங்களுக்கு சம்பளம்.
இந்த முரண்பாட்டின் அடிப்படை பொருளாதாரம். பெருநட்டம் காரணமாக மூடப்பட்ட தோட்டங்கள் பல. சமவெளியில் இருக்கின்ற இவை அனைத்தும் உள்ளூர் சந்தைக்காக மலிவான தேயிலையை உற்பத்தி செய்யும் தோட்டங்கள். அருகில் இருக்கின்ற தொழிலாளர் குடியிருப்பில் விரக்தியும் வேதனையும் காணப்படுகின்றது. பெரும்பாலான ஆண்கள் வேலை தேடி போய்விட்டார்கள். ஒரு தலைமுறையே தேயிலை தோட்டத்தில் ஒரு காலத்தில் தங்கியிருந்தது. ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது.
சிவன் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சி நேர்தியாக நேயர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சிவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவகன். மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சிவகன்.
ஆம், ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஃபில் ஹியூஸ் அவர்கள் தலையில் பந்தடிபட்டு மரணமடைந்த செய்தி குறித்து பல நேயர்கள் எமது ஃபேஸ்புக் பக்கங்கள் மூலம் கருத்தெழுதியிருக்கின்றார்கள். விளையாட்டுகளில் பாதுகாப்புக்குத்தான் முதலிடம் தர வேண்டும். விளையாட்டில் வெல்வது தோற்பது எல்லாம் அதற்கு பிறகுதான் என்றிருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார் நேயர் விக்கி விக்னேஷ்.
விளையாட்டு வினையாகிவிட்டது, பாவம் அவரின் ஆத்மா சாந்தியடையட்டும் என்கிறார் சரவணன் என்ற மற்றொரு நேயர்.
வீர விளையாட்டுகளின் வரிசையில் இப்பொழுது கிரிக்கெட்டும் சேர்ந்து விட்டதா என்று கேட்கின்றார் எஸ் வெங்கட்.
மாவீரர் தின நிகழ்வுகளை ஒட்டி விடுதலை புலிகள் இயக்க முன்னாள் உறுப்பினர் தமிழ்கவி தெரிவித்த கருத்துக்கள் குறித்து எழுதும் கனடா நேயர் நாராயணப்பிள்ளை நவரட்னம் தமிழ்கவியின் உறுதியான பேச்சில் இருந்தாவது புலம்பெயர் தமிழர்கள் தெரிந்து கொள்ளட்டும், பிரபாகரன் இறந்து விட்டார் என்று தமிழ்கவி கூறியது அனைத்தும் உண்மை. அவர் கூறியது போல போரையும் பிரபாகரனையும் சாட்டி பல புலம்பெயர் தமிழர்கள் இப்பொழுதும் பணம் பெற்று வருகிறார்கள். தமிழ்கவியின் கூற்றை கூட புலம்பெயர் தமிழர்கள் நிராகரிக்கலாம், ஏனென்றால் இவர்களின் வருமானம் நின்றுவிடும் அல்லவா. தமிழ்கவி பேட்டியினை ஒலிபரப்பிய பிபிசி வானொலிக்கு எனது நன்றிகள் என்கிறார்.
இதே செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதியிருக்கின்ற நேயர் மகா நடராஜா, பிரபாகரன் இறந்துவிட்டார் என்பதை தமிழ்கவி சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை, இலங்கையில் அமைதி நிலவுவதே இதற்கு சான்று என எழுதியிருக்கின்றார். கிஸ் ஆஃப் லவ் இயக்கத்தை ஒட்டி சென்னை ஐஐடி மாணவர்கள் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு நடத்திய போராட்டம் குறித்து எழுதுகின்ற மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், சென்னை ஐஐடி மாணவியர் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி முத்தமிட்ட விடயம் தலையில் அடித்துக் கொள்ள வைத்தது. பாலியல் குற்றங்கள் பெருகி வரும் இந்தியாவில் இதுபோன்ற விடயங்கள் பாலியல் குற்றங்கள் பல்கி பெருக வழிவகுக்குமே தவிர வேறொரு வெங்காயமும் இங்கு நடக்காது என இருக்கின்றார். உலக தரம் வாய்ந்த சென்னை ஐஐடிக்கு கிடைத்த மிகப்பெரிய அவப்பெயர் இது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
விருதுநகர் பள்ளி வகுப்பறையில் மாணவன் ஒருவன் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்து எழுதும் கிருஷ்ணகிரி நேயர் சங்கீத் விஜயகுமார், அனைத்து துறைகளிலும் நிர்வாகச் சீர்கேடு உள்ளது, ஒழுங்குமுறை ஆணை, பள்ளிக்கல்வித்துறை போன்றவை மட்டும் போதாது, கடும் நடவடிக்கையும் தேவை என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதுகின்ற தூத்துக்குடி நேயர் மதன், பள்ளிக்கூடத்தை நினைச்சால் மனரும் நினைவுகள் தான் வரும், இனி மரண நினைவுகள் தான் வரப்போகின்றது என்று இருக்கின்றார்.
சிங்கப்பூரிலிருந்து எழுதும் முத்துச்சாமி, பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஊரில் இப்படியா, பொம்மை முதல்வருக்கு இது குறித்து தெரியுமா என்று கேட்கிறார்.
இந்த செய்தியை படித்தாலே கவலை வருகின்றது. இந்த நாடு ஒரு நாகரிகமான சமுதாயம் என்ற வகையில் எங்கே போகின்றது என்று தெரியவில்லை என்று எழுதியிருக்கின்றார் வினோத்குமார் என்ற மற்றும் ஒரு ஃபேஸ்புக் நேயர்.
அமெரிக்காவின் ஃபெர்கூசன் நகரில் வெடித்த வன்முறை பற்றிய செய்திகள் குறித்து எழுதும் கனடா நேயர் சரோவர்ணன், இதுவரை அமெரிக்காவில் சுமார் 90 மேற்பட்ட கருப்பினத்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டும் கூட சுட்டவர்கள் ஒருவருக்கும் தண்டனை கொடுக்கப்படவில்லை. ஆனால் சுட்டுக் கொல்லப்பட்ட மைக்கேல் விடயத்திலாவது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என எதிர்பார்த்த அனைவருக்கும் சட்டம் ஒரு இருட்டறை என்பதை இந்த தீர்ப்பு வெளிப்படுத்திவிட்டது. போலீஸ்காரரே நீதிபதியாக மாறி சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வதை நீதிமன்றமும் அங்கீகரித்தால் மக்கள் நிலை என்னாவது என்கிறார்.
குஷ்பு காங்கிரஸில் சேர்ந்த செய்தி பற்றி நமது ஃபேஸ்புக் பக்கங்களின் மூலம் கருத்து எழுதியிருக்கின்ற வேலூர் நேயர் விக்ரமாதித்தன் அருள்நாதன், மீண்டும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இணைந்தால் இந்த அம்மணியின் நிலை என்னவாகும், பாவம் காங்கிரஸ், தேச விடுதலைக்காக பாடுபட்ட பெரிய உத்தமர்கள் இருந்த கட்சி இப்பொழுது இவர் போன்றவர்களை நம்பி இருப்பது என்பது வேதனைக்குரிய செய்தி, பார்ப்போம் இங்கு எவ்வளவு நாள் என்று என்றெழுதியிருக்கின்றார்.
இதே செய்தி குறித்து எழுதும் தீபக் ஆறுமுகம், இவர் ஒரு நடிகை மட்டுமே, நடித்து சம்பாதித்து விட்டார், இப்போ பட வாய்ப்பு இல்லாமல் சம்பாதிக்க அரசியலை கையில் எடுத்திருக்கிறார், மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்கிறார்.
உத்தரப்பிரதேசத்தில் பதாவுனில் 2 பெண்கள் மரத்தில் தொங்கவிடப்பட்டு இறந்தது காணப்பட்டது கொலை அல்ல தற்கொலை என்று சிபிஐ கூறியிருப்பது பற்றி கருத்தளியிருக்கின்ற ஃபேஸ்புக் நேயர் கும்பகோணம் மேகங்கள் விஜய், விட்டால் இவர்கள் குண்டுவெடிப்பு கொலைகளையும் தற்கொலை என்பார்கள் போயிருக்கே என்றெழுதியிருக்கின்றார்.
வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணத்தை கொண்டு வருவது பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, இது குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் வானதி சீனிவாசனின் கருத்துக்கள் மோடியின் இரட்டை வேட நடிப்புக்கு சப்பை கட்டுக்கட்டும் அரசியல் நகைச்சுவை, வெளிநாட்டில் பதுக்கப்பட்ட கருப்பு பணத்தை மீட்பதில் உள்ள சிக்கல்கள் பற்றி இப்பொழுது பேசி வருகிறார்கள். அப்படியென்றால் இது பற்றி அறியாமல் தேர்தலுக்கு முன்பு மோடி கர்ஜித்தது அறிவே காட்டுத்தனம்தானே. அதிகாரம் தந்தால்தான் ஒருவனது உண்மையான திறமை மக்களுக்கு புரியும். மோடிக்கு அதிகாரம் தந்தாகிவிட்டது, அவரது திறமையை இப்பொழுது மக்கள் பார்க்கலாம் என்கிறார்.
சிறையில் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகள் பற்றிய செய்தி குறித்து எழுதுகின்ற மனமூடி நேயர் தட்சிணாமூர்த்தி, ஜெயலலிதா விஷயமானது ஆவணங்களின் அடிப்படையில் மாட்டிக்கொண்ட வழக்காகும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது சினிமா வசனமாகிவிட்டது, வருமான வரி செலுத்துவோர்கள் தண்டனை பெற்றால், முக்கிய பிரமுகர்கள் தண்டனை பெற்றால் சிறைகளில் சிறப்பு சலுகைகள் தரப்படுகின்றன. அந்த காலத்தில் கோயம்புத்தூரில் கள்ள ரூபாய் நோட்டு அச்சடித்த கிருஷ்ணன் என்பவர் சிறை தண்டனை பெற்று கோயம்புத்தூரிலேயே ஏ வகுப்பில் இருந்தார். இவர்களெல்லாம் சிறையில் அடைக்கப்படுகின்றார்களா அல்லது ஓய்வு தரப்படுகின்றார்களா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதன் யோக்கியதை இதுதானா என்றெழுதியிருக்கின்றார்.
ஜெயலலிதா குறித்த தீர்ப்பு பற்றிய செய்தி குறித்து எழுதும் கல்பாக்கம் சுகுமார், இது குறித்த பிபிசி தமிழோசை செய்திகள் தொலைக்காட்சி செய்திகளை விட சிறப்பாகவும் தெளிவாகவும் இருந்தன. ஜெயலலிதாவை பொறுத்தவரை இந்த தீர்ப்பு என்பது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதையே சுட்டிக்காட்டியது என்கிறார்.
ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாக்வத்தின் உரை தேசிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது பற்றிய சர்ச்சை குறித்த செய்தி பற்றி எழுதுகின்ற ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியம், இந்தியாவை இந்து நாடாக அறிவிப்பதன் முன்முயற்சியை ஆர்எஸ்எஸின் செயற்பாடு, ஓட்டு அரசியலை ஒதுக்கி எல்லா தரப்பு மக்களின் மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இந்தியாவில் வாழும் மக்கள் எந்த மதத்தை பின்பற்றினாலும் பண்பாட்டால் ஒன்றுபட்டவர்கள் எனவே இருக்கின்றார்.
நேரமாகிவிட்டது சீவகன். இத்துடன் இன்றைய நேர்நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் வசனங்களையும் தொடர்ந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.